வணக்கம் ஜான்குமார் அவர்களே.
வணக்கம் ரேணுகா. எஸ்பிஎஸ் நேயர்களுக்கு எனது பணிவான அன்பான வணக்கங்கள்.
நேற்றைய தினம் விக்டோரியா மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. 2020-21 நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த நிதிநிலை அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதை பற்றி முதலில் சொல்லுங்கள்.
மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டத்திலே வரையப்பட்டுள்ள ஒரு நிதி நிலைமை அறிக்கை. விக்டோரியா மாநிலத்தின் ட்ரெஷரர் ஹொனரபிள் டிம் பேலஸ் வந்து ஒரு 19.8 பில்லியனுக்கான ஒரு செலவை செய்வதற்கான ஒரு நிதி நிலை அறிக்கையை வரைந்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டம் அல்லாட்டி நிதியிலே பட்ஜெட் எப்படி அந்த பேரை போட்டாலும் இந்த மாநிலத்துக்கு ஒரு 23.3 பில்லியன் நஷ்டத்தை கொடுக்கும் என்றும் தெரிகிறது. அதாவது வரவு செலவு திட்டத்தில் லாபம் நஷ்டம் என்று பார்க்கல, எங்கள் இந்த முறை நஷ்டத்துல தான் போகுது, ப்ராஃபிட் இல்லை. COVID-19 மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாகத்தான் விக்டோரியா கருதப்பட்டது. எங்களுடைய பிரிமியர் டேனியல் ஆண்ட்ரூன்ற தலைமையில அந்த COVID-19 கட்டுப்படுத்துவதற்காக மிகவும் கடினமான நடவடிக்கைகள் எடுத்தால் அவருக்கு சரியான எதிரிகள் கூடிக்கொண்டே வந்தார்கள் என்பது தெரியுமானால் அவர் செய்த விஷயங்களால் நாங்கள் இன்றைக்கு ஒரு 0, அதாவது COVID-19 பாதிப்புக்குள்ளானவர்களின் தொகை 0 கொண்டு வந்துள்ளார்கள். அது மிகவும் திறமையான ஒரு விடயம். ஆனா அந்த திறமையை உருவாக்குவதற்கு ஒரு கடின உழைப்பு, அந்த கடின உழைப்பு நடவடிக்கைகளால இந்த மாநிலத்தின் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த நேரத்தில தான் இது ஒரு தேவையான ஒரு நிதி நிலைமை அறிக்கையாக வரையப்பட்டு டேனியல் ஆண்ட்ரூஸ் கவர்மெண்ட் இதை கொடுத்திருக்கிறார்கள்.
சரி, இந்த நிதிநிலை அறிக்கையின் படி யாருக்கு அதிக நன்மை கிடைக்க இருக்கிறது, யார் அதிகம் பாதிக்கப்பட போகிறார்கள், அதை பற்றி விளக்க முடியுமா?
முதலாவதாக நீங்கள் ஹெல்த் என்று பார்க்கல, சுகாதாரம் என்று பார்க்கல, ஒரு ஹாஸ்பிட்டல் மிகவும் முன்மையாக நிற்கின்றார்கள். அதாவது பிராங்க்ஸன் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட $562 மில்லியன்களை கொடுப்பதற்கு அங்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டுள்ளவர்கள். மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த COVID-19 தாக்கத்தாலே எத்தனையோ வைத்திய சாலைகள் மிகவும் கஷ்டமாக உழைத்தார்கள். மற்றது அடுத்ததாக குடும்பங்களின் நல்வாழ்க்கைக்கு, அதாவது ஃபேமிலி குரோத் ஏரியா என்று சொல்வார்கள், அதுக்காக கிட்டத்தட்ட அது மிக முக்கியம். எங்களுக்கு மன நிலைமை, மனநோயால் பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலிகளுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் தாக்கங்களுக்காக கிட்டத்தட்ட 115 மில்லியன் அதாவது 115 மில்லியன்களை அவர்களுக்காக ஒதுக்கியிருக்கார்கள். கல்வி மிகவும் முக்கியம், யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்காக $3 பில்லியன்களை பாடசாலைகளின் அபிவிருத்திகள், பல்கலைக்கழகங்கள், ரிசர்ச் டெவலப்மெண்ட் எல்லாவற்றுக்குமாக கொடுத்திருக்கிறார்கள். உடல் வலு குறைவார்கள், அதாவது டிசேபிள் மாணவர்களுக்காகவும் கிட்டத்தட்ட 1.6 பில்லியன்களை ஒதுக்கி இருக்கின்றார்கள். போக்குவரத்து என்று இருக்கும் பொழுது ட்ரெயின்ல போவீங்கள், பஸ்ல போவீங்கள், ரோடால போவீங்கள், ட்ரெயின் யூசர்ஸுக்கு இப்ப லூப் போடுறதற்காண்டி 2.2 பில்லியனை ஒதுக்கியிருக்கிறார்கள். அதாவது ட்ராம்ஸ் அதாவது லைட் ரயில்ஸ் எல்லாம் கொண்டு வர போறவர்கள் 1.48 பில்லியனை ஒதுக்கியவர்கள். ரோடால் கார அந்த இடங்கள்ல போகும் பொழுது உங்களுக்கு 1.6 பில்லியனை அதுக்காக செய்திருக்கின்றார்கள். இதோடு நாங்கள் அடுத்த வகையானது வந்து எங்களோட ஹவுசிங், அதாவது வீடு வசதிகள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட 5.3 பில்லியன்களை கொடுத்திருக்கிறார்கள். இதுல சோசியல் ஹவுசிங், அதாவது சமூக அபிவிருத்தி வீடு வசதிகள் கொடுப்பதற்கு, ஏஜ் கேர், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீடு வசதிகள் கிட்டத்தட்ட 11,000 வீடுகளை அமைப்பதற்கான திட்டங்களையும் இடந்திருக்கிறார்கள். அதோடு சேர்த்து ஸ்டாம்ப் டியூட்டி, இதுல தான் மிக பெரிய வின்னிங் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி. இப்ப உதாரணமாக ஒரு $900,000 வீட்டை எடுத்தீங்களா, அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி வந்து நார்மலா $49,000, ஆனா இப்பொழுது $25,000. அப்ப $25,000 உங்களுடைய பொக்கட்டுகளில் போகின்றது. அது மிகவும் ஒரு முக்கியமான இது. வர்த்த நிலையங்கள் ஸ்மால் பிசினஸ்களுக்காக எல்லாருக்குமாக, மற்றது டூரிசம், ரீஜனல் விக்டோரியா அப்படி பார்க்கும் பொழுது வர்த்தக நிலையங்களுக்கு ஒரு 600 மில்லியனையும் டூரிசம் ரீஜனல் விக்டோரியாவுக்கு 30 மில்லியன்களையும் ஒதுக்கிறார்கள். அதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, என்வரன்மெண்டல் கிளீன் எனர்ஜிக்காக கிட்டத்தட்ட 1.6 பில்லியனை ஒதுக்கிறார்கள். இது வந்து நாங்கள் இது வந்து வின்னர்ஸ் என்று சொல்லிக்கல, இது முழு ஒட்டுமொத்தமான விக்டோரியா மாநிலமே இதால் மிகவும் பயன்பட போகின்றது. அதே லூசர்ஸ் என்று நீங்கள் நாங்கள் கொள்ளலாம். ஏனென்றால் இப்ப நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், அது ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்தோம் என்றால், பிராங்க்ஸ்டன் ஹாஸ்பிட்டல் கொடுத்து விட்டார்கள் என்றால், எத்தனையோ மற்ற ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அது கொடுபடாமல் இருக்கும் பொழுது அது லூசர்ஸ் மாதிரி தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ கல்வியில் சொல்லுவார்கள், இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்களுக்கு காசு கொடுக்கப்பட்டது, அப்படி என்றால் இண்டிபெண்டன்ட் ஸ்கூல் என்ன நடக்கும் என்றதில் அவர்கள் ஒரு லூசர்ஸாக வருகின்றார்கள். போக்குவரத்து என்று பொழுது இப்போ ட்ரெயின் மற்றது ரோட்ஸ் அதுகளை செய்திருக்கிறீங்களே, பஸ்ஸுகள் என்ன மாதிரி கூட மாதிரியான பஸ்ஸுகளை நீங்கள் போட போகிறீர்களா என்றது, மற்றது சைக்கிளிஸ்ட் அவர்களுக்கான ரோட்ஸ் அப்படியான இதைகளை செய்யவில்லை என்று சில கூறுகிறார்கள். மற்றது கிரைம், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும் கூடிய செலவுகளை செய்யவில்லை என்று ஒரு தரப்பார் கூறி வருவார்கள் என்பது நாங்கள் அதை ஒரு லூசஸா எடுத்துக்கொள்ளலாம்.
சரி, இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை நீங்கள் சொன்னதை போன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதற்கு எதிர்கட்சிகள் உட்பட ஏனையவர்களின் கருத்துக்கள் எப்படி இருக்கின்றன?
சிலர் இதை மற்ற மாதிரி பார்க்கின்றார்கள். அதாவது இந்த வரவு செலவு திட்டம் வந்து கிட்டத்தட்ட விக்டோரியா மாநிலத்தை 23.4 பில்லியன் நட்டத்துக்குள் கொண்டு செல்கின்றது. அதாவது நாங்கள் இனி இதுக்காக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் ஒவ்வொரு தினம், அவர் சொல்லுறாங்க $23,000 ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒவ்வொரு தினம் பே பண்ண வேண்டும் என்று சொல்லுறார்கள். ஆனால் அந்த நிருபர் இந்த கேள்விக்காக எங்களுடைய முதல் மந்திரி டேனியல் ஆண்ட்ரூஸ் மிகவும் ஒரு அருமையான பதிலை கொடுத்திருந்தார். அதாவது 1 in 100 years என்று நாங்கள் அந்த ப்ரோபபிலிட்டிஸில் சொல்லுவோம். இந்த COVID-19 கூட ஒரு 1 in 100 year இவெண்ட். அதே மாதிரி இந்த வரவு செலவு திட்டத்தை ஒரு 100 வருடத்தில் ஒரு தடவையாக கொண்டு வருகின்ற ஒரு வரவு செலவு திட்டம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஒரு விதத்தில் பார்த்தால் அது சரி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அல்லது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அல்லது புத்துணர்வை மக்களிடையே ஏற்படுத்தினால்தான் பொருளாதாரம் கட்டி எழுப்பப்படும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த அளவு செலவுகளையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் செலவழிக்காவிட்டால் அந்த பொருளாதாரம் கட்டி எழுப்பப்பட முடியாது என்ற ஒரு ஆணையில் தான் டேனியல் ஆண்ட்ரூஸ் இதுக்காக சொல்லியிருந்தார். சமூக நல பேணிகள் மற்ற தொழிற்சங்கங்கள், வணிக வர்த்தக சங்க உரிமையாளர்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், அவையெல்லாம் பெரிய ஒரு வரவேற்பை இந்த வரவு செலவு திட்டத்துக்கு கொடுத்திருக்கின்றனர்.
நிறைவாக உங்களுடைய பார்வையில் இந்த விக்டோரியா அரசின் நிதிநிலை அறிக்கை கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதாரத்தில் அல்லது நீண்ட கால அடிப்படையில் விக்டோரிய மாநில பொருளாதாரத்தில் எப்படி தாக்கம் செலுத்த போகிறது என்று நினைக்கிறீர்கள்?
நான் முதல் கூறிய மாதிரி உண்மையிலே ஒரு நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் சைடாக தான் பார்க்க வேண்டும். என்றாலும் இந்த 23.4 பில்லியன் என்ற டெபிசிட் இது முதல் தடவையாக ஏற்பட்டுள்ள ஒரு நஷ்டமான ஒரு வரவு செலவு திட்டத்தில் தாக்கத்தை உருவாக்குன்றது. அதை பாரு நான் சொன்னேன், இதுக்காக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி கொண்டிருக்கணும் இல்லையா ஒவ்வொரு வருஷமும். அந்த 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 பார்வையை நான் பார்த்து கொண்டால் உண்மையிலே COVID-19 ஒரு நான் சொன்ன மாதிரி 100 வருடத்துக்கு ஒரு தடவை தான் வரக்கூடிய அப்படிப்பட்ட மிகவும் கொடூரமான வியாதி. அப்படியான நிலைமைகள் வரும் பொழுது நாங்கள் ஓரளவுக்கு செலவுகளை எதிர்பார்க்குவார். அதாவது எங்களுடைய வீட்டிலே யாரும் சுகமில்லாமல் இருந்தால் நாங்கள் செலவு செய்துதான் அவர்களை காப்பாற்றுவார். ஸோ பணவீக்கம், தொழில்வாய்ப்பின்மை என்பவை உருவாகும் என்ற ஒரு கருத்தில் பார்க்கும் பொழுது, ரிசெஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நிற்பாட்ட வேணும் என்றால், அந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேணும் என்றால் நாங்கள் செலவு செய்யத்தான் வேணும். மற்றபடி சொன்ன போல சட்டி இருந்தால் தான் ஆப்பையில் வரும் என்றும் ஒரு கூறுவார்கள். மற்றது கிணறுக்குள்ள இறைக்க இறைக்கத்தான் ஊற்று ஏற்படும் ஒன்று. மற்றது ஸ்டக்னேட்டட், அதாவது நீங்கள் எல்லா காசையும் சேர்த்து வச்சிருந்தீர்கள் என்றால் அது சகதியாகவும் போய்விடும். அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது நாங்கள் இந்த செலவு வந்து ஒரு தேவையான ஒரு செலவாகத்தான் நான் கருதுவேன், கட்டாயமாக ஒரு தேவையான செலவாகத்தான் நான் கருதுகின்றேன். இந்த தொழில் வாய்ப்புகள் பொருளாதாரம் கட்டி எழுப்பப்படும் என்ற நம்பிக்கையும் எனக்கு என்னுடைய பார்வையில் இருக்கின்றது. என்றாலும் சில பேர் சொல்லுகின்றார்கள், 2022 தேர்தலுக்கு முன்னாக டேனியல் ஆண்ட்ரூஸ் அவர்கள் பொருளாதாரத்தை வலுப்படுத்த ஒரு முயற்சியில் ஒரு விஷ பரீட்சையில் இறங்கியுள்ளார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். என்றாலும் எல்லாராலும் வரவேற்கப்படும் இந்த வரவு செல திட்டம் விக்டோரியா மாநிலத்தில் ஒரு பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்பதே எனது நம்பிக்கை.
சரி, மிக்க நன்றி ஜான்குமார் அவர்களே.
மிக்க நன்றி ரேணுகா.